பிள்ளையாரை பற்றி இங்கு பிறந்த ஒரு பிள்ளை விளக்கம் கேட்டால் அவருக்கு எப்படி விளக்கப்படுத்தி சொல்வது? இதுதான் முதலாவது கேள்வி. ஏற்கனவே நீங்கள் வேற முதல் இந்த கேள்வி என்னிடம் வந்திருக்கிறது. இந்த பிள்ளையாரை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
சங்கடகர கதத்திலே கேள்வி, அவர் சங்கடமான கேள்வியை தந்திருக்கின்றார். முதலாவது, இங்கு பிறந்த பிள்ளைகளுக்கு எப்படி எங்களுடைய தெய்வ வழிபாடுகளை பற்றி, மூர்த்தங்களை பற்றி அறிமுகப்படுத்துவது? அதாவது இஸ்லாமியர்களுக்கு இலகுவாக இருக்கும் ஒருவரே கடவுள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இலகுவாக இருக்கும் பரலோகத்தில் இருக்கும் பிதா என்று சொல்லி. எங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஒன்றிருக்கின்றது,
ஆறை சொல்லுவது.
இப்ப முதலாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, கடவுள் ஒருவர், there is only one god, அது முதலாவது. அப்ப அடுத்தது வரும், அந்த கடவுள் யார் என்ற கேள்வி வரும். யார் கடவுள் என்ற கேள்வி வரும். யார் கடவுள் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு அது பெரிதாக தேவையில்லை, ஆனாலும் வளர்ந்தவர்கள் கேட்கிறார்கள் யார் கடவுள் என்று கேட்டால், கடவுள் அங்கு வேறு வேறாக இல்லை. ஒரே கடவுளை வெவ்வேறு வடிவத்தில், வெவ்வேறு உருவத்தில் நாங்கள் வணங்குகின்றோம். ஏகம் சத் விப்ரதீம் பகூதா வதந்தி என்று ரிக்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளது ஒன்றே, அது பலவாறாக பேசப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் வதந்தி என்றால் பலவாறாக பேசப்படுவதுதான் வதந்தி. இந்த ஊடகங்களில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த சொல்லு ரிக்வேதத்திலேயே இருக்கின்றது. விப்ரதீம் பகூதா வதந்தி, அது பலவாறாக பேசப்படுகின்றது. உண்மைதான் இருக்குது, அதை பல சமயங்கள், பல மார்க்கங்கள், பல மக்கள் பலவிதமாக சொல்லுகின்றனர். அதை அழகாக சொல்லி இருக்கின்ற, அது ஒன்று. இரண்டு, அதை நாங்கள் முருகன் என்றோ சிவன் என்றோ பிள்ளையார் என்றோ வணங்குகின்றோம்.
சரி,
அப்ப இந்த வெவ்வேறு வடிவங்கள்ல வணங்குகின்ற வடிவங்கள் இப்படி சொல்லப்படும், ஒன்று. இரண்டாவது, எப்படி இந்த பிள்ளையாரை அறிமுகப்படுத்துவது என்று கேட்டால், முதலாவது சொல்லுவோம், எங்களுடைய கடவுள் புராண கதைகள் இருக்கின்றன. விநாயகருடைய கதை பார்கவ புராணம் என்ற உப புராணத்திலே இருக்கிறது, அதை விநாயக புராணம் என்று சொல்லுவார்கள். சிவபுராணத்திலும் அது வரும், தேவி பாகவதத்திலும் அது வரும், கந்த புராணத்திலும் அது வரும். இப்ப கந்த புராணம், சிவபுராணம், தேவி பாகவதம், உப புராணம் ஆகிய பார்கவ புராணம் என்று சொல்லப்படுகின்ற விநாயக புராணம் இவ்வளவுத்திலேயும் விநாயகரை பற்றிய முக்கியமான வரலாற்று தகவல்கள் இருக்கின்றன. அதான் எங்களுடைய ஆத்தோரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட். பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது ஒன்று முதலாவது சொல்லியாச்சு. இரண்டாவதாக சொல்லுவோம் என்று கேட்டால், இந்த விநாயகர் சிவனுக்கு மைந்தன், சிவனுக்கு மைந்தன் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. இப்ப சிவனுக்கு விநாயகர் மைந்தன் என்று சொன்னால் கடவுளுக்கு பிள்ளை குட்டி இருக்கா என்று கேட்பாரு. கடவுளுக்கு பிள்ளை குட்டி இருக்கா, மனைவி இருக்குதா என்றெல்லாம் கேட்பார்கள் என்று கேட்டால், முழுமுதற் கடவுளாகிய பரபிரம்மத்துக்கு சிவத்துக்கு அப்படி சொல்ல முடியாது.
வெரி குட், நல்ல விளக்கம், வெரி குட்.
முழுமுதற் கடவுளாகிய பரசிவம் பரபிரம்மம், அதாவது புறவா யாக்கை பெரியோனாகிய சிவத்துக்கு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிவம் அப்படியே இருந்தால் ஒன்றுமே நடக்காது, உலகமே படைக்கப்பட முடியாது. கடவுளையும் உலகத்தை படைத்தார் என்று கேள்வி இருக்கிறது. அவர் என்ன செய்தார், இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையால், உயிர்களும் இருக்குது, இறைவன் இருக்கின்றான், உயிர்களும் எண்ணிலியாக இருக்கின்றன, இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் எண்ணிலியாக இருக்கின்றன. எப்படி இந்த உயிர்கள் இருக்கின்றன என்று கேட்டால், பிறப்புக்கு முந்தைய நிலையிலே காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த ஒரு இருட்டறையிலே கண்ணில்லாத குழந்தை எவ்வாறு கட்டுப்பட்டு ஒரு அறிவில்லாமல், ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கின்றதோ, அப்படி இந்த ஆன்மாவும் அதுக்கு அறிகிற சக்தி இருந்தாலும், அனுபவிக்கிற சக்தி இருந்தாலும், இட் ஹாஸ் அ பொட்டன்சிட்டி டு நோ, பொட்டன்சிட்டி டு என்ஜாய், கெப்பாசிட்டி டு என்ஜாய் அண்ட் கெப்பாசிட்டி டு நோ, பட் ஒன்றும் செய்ய இயலாது, இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். சில வேளை மனுஷரை சொல்லுவோம் இல்லையா, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையப்பா, ஆனா வசதி இல்லை, அல்லது பள்ளிக்கூட வாய்ப்புகள் இல்லை, அப்படி சொல்லி உறவு இல்லையா. அதே மாதிரி எல்லாம் இருக்கு இந்த ஆன்மாவுக்கு, ஆனா அந்த அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை,
பேசாம இருக்குது.
ஓ, என்னன்னா ஒன்றும் இல்லையே, அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஒரு கருணையால் ஒரு பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம் தானே. அந்த பிள்ளை படிக்கட்டும், பாவம் என்ன போல ஒரு டாக்டரா வரட்டும், அல்லது என்ன போல ஒரு உடவியாளராக வரட்டும் சொல்லி ஒரு பிள்ளைக்கு நாங்கள் உதவி. அதே மாதிரி இறைவனும் என்ன செய்கிறான், இந்த நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான், இந்த உடம்ப கொடுத்து இந்த கருவிகரணங்கள் கண் காது மூக்கு கைகால் வாய் மனம் புத்தி சித்தம் இந்த கருவிகரணங்களையும் கொடுத்து இந்த உலகங்களையும் படைத்து, இந்த பூமி மட்டுமல்ல எத்தனையோ கோடிக்கணக்கான உலகங்களையும் படைத்து அந்த உலகங்களில் உள்ள அனுபவ பொருட்களையும் கொடுத்து நீ இதுக்குள்ளால என்னுடைய நிலைக்கு வந்தடை. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னுடைய நிலைமையை உயிர்கள் சீவன் சிவத்துவம் அடைவதற்காக இறைவன் எடுக்கின்றான்.
அதாவது எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் சிவனோடு இல்லாமல் வேறு தான் இடத்தில் இருக்கின்றனவா, அதாவது வந்து சிவனோடு அடைவதற்காக,
அதாவது வந்து இடம் என்ற இது இங்க வராதங்க. எண்ணி ஆன்மாக்கள் இருக்கின்றன, அந்த நிலையில அது எங்கே இருக்கின்றன என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றேன். அந்த ஆன்மாக்கள் இருக்கின்றது மாதிரி சிவன் இருக்கின்றது மாதிரி மலங்களும் இருக்கின்றன. ஆணவம் கண்மம் மாயா என்ற மலங்கள் இருக்கின்றன. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த மலத்தோடு சம்பந்தப்பட்டு ஆணவத்தினாலே பீடிக்கப்பட்டு இருட்டறை என்ற ததைத்தான் அப்படியே என்கல்ஃபிங் டார்க்னஸுக்குள்ள இருக்குது. அது ஆணவம் கர்மா மூல கர்மா இருக்குது. இன்னும் கர்மா அப்ப தொடங்கவில்லை, பிறகு வந்து சேர்ந்த கர்மா மூல கர்மாண்ட ஒரு தொகுதி இருக்குது. மாயம் இருக்குது. இந்த மாயையில இந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்கின்றது என்று கேட்டீர்கள் இல்லையா? இந்த மாயையிலே அழகாக சொன்னால் கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இந்த பொன் தொழில் செய்பவர்கள் பொற்தொழில் செய்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த நீங்கள் பொன்னோட உரைத்து பார்ப்பார்கள், ஒருவரை உரைச்சு பார்ப்பார். உரைக்கு பார்த்து ஒரு சிறு பொன் துகள்கள் வந்து கொட்டுப்படும். இப்ப என்ன செய்வார்கள் என்றால் ஒரு மெழுகுருண்டை வைத்திருப்பார்கள். அந்த மெழுகுருண்டையிலே அதை உருட்டி உருட்டி வைப்பார்கள். அந்த பொன் துகள்கள் எல்லாம் அந்த மெழுகுருண்டைக்குள்ளே இருக்கும். அது ஒரு சில வருடக்கணக்கு போன பிறகு அந்த மெழுகை உருக்கினால் அந்த பொண்ணை பிரித்து எடுப்பார்கள். அந்த பொண்ணு மெழுகுருண்டையிலே எப்படி இந்த பொன் துகள்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த மாயாமலத்திலே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த மாயாமலம் எங்கே ஒட்டி கொண்டிருக்குது என்று கேட்டால் இந்த மாயை இந்த அந்த மாயை இது வந்து மறைப்பு சக்தி என்று சொல்வார்கள். இறைவனுடைய அந்த எங்களுக்கு மறைப்பு சக்தி என்றதுக்கு நான் நன்றாக சொல்லுவேன். ஒரு காரணம், ஒருவர் வந்து என்னுடைய நோயை பற்றி ஒரு வருகின்றார் என்று வைப்போம். ஒருவருக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துட்டு அல்லது கேன்சர் வந்துட்டு என்னுடைய வைத்தியசாலைக்கு வந்தார் என்றால் அவருக்கு அந்த நோய் காரணம் என்றான் என்று கேட்டால் உங்களுடைய பாரம்பரியம் அம்மா அப்பாவுக்கு இருந்தது, உங்களுடைய உணவு பழக்கம் புகைத்தல் பழக்கம் மது பழக்கம் வாழ்க்கை முறை வயது அலை வந்திருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் அலை இது அலை வந்திருக்கலாம், இதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று சொல்லுவேன். அதுதான் என்னுடைய இதே நபர் சத்தங்கத்திலே வந்து ஏன் எனக்கு இப்படி ஒரு இருக்கென்று கேட்டால் அங்கே நாங்கள் என்ன சொல்லுவோம், பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடென்னும் ஆரம் முன் கருவிப்பட்டது. நீ இரவிலே ஜனிக்கின்ற காலத்திலேயே வேறு உனக்கு என்னென்ன வரப்போகுது, இழவு உனக்கு என்னென்ன இழப்புகள் வரப்போகுது, இன்பம் நீ என்னென்ன இன்பத்தை அனுபவிக்க போற, பிணி என்னென்ன வருத்தங்கள் உனக்கு வரப்போகுது, மூப்பு உன்னுடைய வயசாகிறது எப்படி போகுது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி வயசு போறையில எழுபதுலயோ ஐம்பது மாதிரி இருப்பார் ஒருத்தர், ஐம்பதுலயோ எண்பது மாதிரி போயிடுவார் ஒருத்தர், மூப்பு சாக்காடு எப்படி சாக போற, எப்படி சாக போற, ஆறு இருக்க போயின உன்னோட என்னெல்லாம் சொல்லுவார்கள். என்னுடைய சமீபத்தில் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் மொன்ட்ரியால காணமானார். இன்றைக்கு தான் அவருடைய ஈமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் இருந்த பொழுது தனியாக இருந்த பொழுதுதான் அவர் காலமான துணைவியார் இலங்கைக்கு போய்விட்டார். அப்ப வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு ஹி இஸ் ரிகவரிங், ஒரு ஃபால் அதுல இருந்து ரிகவரிங், பிறகு தென் சடன்லி ஹி டிட்டோரியேட்டட். அப்ப அங்கே இருந்து வந்தா கார்டியாக்ரஸ் வந்து அவரை இதுல வென்டிலேட்டர்ல போட்டாச்சு. இப்ப உறவினர்கள் என்ன அவருடைய சகோதரர்களோட இங்கே இருக்கிற தொடர்பு கொண்டு வைத்தியர்கள் இவரை பிழைக்க முடியாது, இதுல வென்டிலேட்டர்ல போட்டிருக்கு, லைஃப் சப்போர்ட்ல போட்டிருக்கு, இந்த லைஃப் சப்போர்ட் எடுக்க போறோம், நீங்கள் பிளைட்லயே வாங்குவோம். இப்ப சில நாட்கள் வேறம் இந்த எல்லாம் எல்லாம் பனி புகாராக மூடி கிடந்தது. அன்றைக்கு அதிகாலையிலே அவர்கள் பிளைட்டிலே உடனே போய் இறங்கினால் அதை பார்த்து அவர் லைஃப் சப்போர்ட் எடுக்கலாம் என்று பிளைட்டுக்காக வெளிக்கிட்டார்கள். பிளைட்டிலே போய் இருந்தார்கள். அப்படியே வெளிகால வெளிக்கிட டிக்கெட்டு அரை மணத்தையால ஒரு மணத்தையால போய் சேர வேண்டிய பிளைட் ஒன்றரை மணி மட்டும் பிளைட் வெளிக்கிடையில இப்ப காத்து கொண்டிருந்தார்கள். அவர் கொடுக்குறோம் சொல்லி கொண்டு அரை மணத்தையாத்த வெளிக்கிடும், ஏன்னா வானிலை சரியில்லை. கடைசியாக அவர்கள் யோசித்தார்கள், இந்த பிளைட்ல போறதை விட இனி இருக்கா, வெள்ளன பஸ் பிடிச்சிருந்தால் போயிருக்கலாம், அந்த பஸ்ஸையும் விட்டுட்டு அதுல இரவா போகணும். அப்ப ட்ரெயினை பிடிச்சு அவர்கள் இரவு அங்க போய் சேர்ந்தார்கள். இரவு அங்க போய் சேருகின்ற பொழுது அவர்கள் போய் சேருகிறது இரவு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கு முதலே லைஃப் சப்போர்ட் எடுத்தாச்சு, இந்த உயிர் போய்விட்டது. பாருங்க அவர் இறக்கும் பொழுது யார் அவருக்கு பக்கத்துல இருக்க வேணும், எத்தனை உறவுகள் இருந்தாலும் இவ்வளவு ஆர்வத்தோட பிளைட்ல போகணும் இருந்தாலும் அன்றைக்கு காலநிலை விடையில் அதுல மிகவும் நுட்பமான விடயம் என்று கேட்டால் இவர்கள் 1:30 பிளைட் ஏர்போர்ட்டை விட்டு வெளிக்கிட்டு ட்ரெயின் எடுக்க போறார்கள், 2:30 பிளைட் வெளிக்கிடுது. இதுதான் ஐயா விதி. பேரிழவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்கால் என்ன அது அங்க சொல்லுவோம், ஒரே ஆத்தான் சொல்றது. இங்கே உண்டு அங்கே உண்டு, அதுதான் சக்தி உண்டு. இது மறைப்பு சக்தி, எங்களுடைய உலகத்திலே எங்களுடைய அனுபவங்களுக்குள்ளாக எங்களுடைய ஆழ்த்திர சக்தி, துரோதான சக்தி என்று சொல்றது மறைப்பு சக்தி. அந்த மறைப்பு சக்தியில் இந்த மாயை ஒடுங்கி நிற்கும். இந்த மறைப்பு சக்தி அருட்சக்தி மற்றது. அதான் ஒரே வைத்தியர் சச்சங்கத்தில் வேறு விதமாக சொல்றாரு, அதே விதமாக அருட்சக்தி இவருடைய அருட்சக்தியாக இருக்கிறது. அப்ப இந்த உயிர்கள் அங்க அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் மாயையில் நிற்க, இந்த மாயை திரோதான சக்தியில் நிற்க, திரோதான சக்தி இந்த இறைவனுடைய அருட்சக்தியோடு நிற்கும். அருட்சக்தி இறைவனுடன் நிற்கும். அப்ப சக்தி வேறு சிவன் வேறு இல்லை, இறைவன் உயிர்களின் மீது கொண்ட அக்கறையால இந்த வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிறான். அந்த அக்கறையைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம். அருள் அது சக்தியாகும். அருள் என்று ஆக்களுக்கு சொல்றது கிடையாது. நீங்கள் எவ்வளவு தொண்டு செய்தாலும் எவ்வளவு வராது சொல்லுவார்களா? அன்பானவர் என்று சொல்லுவார்கள், கருணையானவர் என்று சொல்லுவார்கள், அவர் அருள் உள்ளவர் என்று சொல்லுவது கிடையாது. அப்ப இந்த கருணையினால் அவர் செய்கிறார். அவருடைய கருணை அவருடைய அக்கறை தான் சக்தி. இந்த சக்தியோடு அவர் இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு வடிவங்களை எடுக்கின்றார், வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறது. இது காலங்காலமாக கோடானு கோடி கணக்கான வருடங்களின் ஊடாக நடப்பது. அப்படி இறைவன் ஏற்றுக்கொண்ட வடிவங்களை சொல்லுவார்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள், மகேஸ்வர மூர்த்தங்கள். அதே மாதிரி இறைவன் எடுத்துக்கொண்ட வடிவங்கள் தான் இந்த பிள்ளையாருடைய வடிவம், முருகனுடைய வடிவம். அவங்களுடைய சிவ வழிபாட்டிலே சைவ வழிபாட்டிலே சிவன், பிள்ளையார், சக்தி, மற்றது முருகன், வைரவர், இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் பேதமானவர்கள் அல்ல, ஒரே மூர்த்தங்கள் தான் என்றுதான் சொல்லப்படும். அந்த வடிவத்தை எடுத்தார், ஒவ்வொரு நோக்கங்களுக்காக அந்த வடிவத்தை எடுத்தார். ஒரே இதுதான் பிள்ளையார் குடி. அப்ப இறைவன் ஒருவர் எங்கள் மீது கொண்ட அக்கறையால கருணையால அவர் பல அவருடைய கருணையைத்தான் நாங்கள் அவருடைய சக்தி அம்பாள் என்று சொல்லுகிறோம், தாய். அவர் எங்கள் மீது கொண்ட அக்கறை கருணையால இந்த சக்தியினுடைய இந்த சக்தியால அவர் பல வடிவங்களை பல காலங்களில் எடுத்தார். இதை பல விதங்கள்ல பல உலகங்கள்ல இட் இஸ் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. இந்த உலகம் அல்ல, வேறு வேறு உலகங்கள். எத்தனையோ கண்ட புராணமே எத்தனையோ அண்ட தொகுதிகளில் நடந்த விடயங்கள். இந்த காலத்து ஸ்பேஸ் போர் மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரியாக காலமும் வந்து இத்தனையோ கோடிக்கணக்கான விடம். இதெல்லாம் ஹிந்து டைம் லைன் எல்லாம் சொல்லி இருக்கணும், இத்தனையோ யுகங்கள் எல்லாம் கருதுங்க. அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் 432 கோடி வருடங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்படி பார்க்க நாங்கள் அந்த கணக்குகள்ல பார்த்தால் இப்படி பிள்ளையாருடைய தோட்டம் நிகழ்ந்தது. அடுத்தது பிள்ளையாருடைய பற்றி ஏன் வேறு வேறு விதமான கதைகள் இருக்கின்றன என்று சொன்னால், பிள்ளையாருடைய தோட்டம் ஒரு முறை மட்டும் நிகழவில்லை, பல தவணை நிகழ்ந்திருக்கின்றது ஒவ்வொரு கல்பங்களிலே. கல்பங்க என்பது ஒரு மெகா டைம் லைன் இஸ் கோல்ட் கல்பா. கல்பா கல்பம் 432 கோடி வருடம் வந்து ஒரு கல்பம், அது சொல்றது மெகா டைம் லைன். 1000 சதுர்யுகங்கள் கடந்துவிடும். இந்த இப்படி எத்தனையோ கல்பங்களில் அவருடைய விடம் நடந்திருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் சிறு சிறு வேறுபாடுகளுடன் மாறுபாடுகளுடன் வந்திருக்கின்றது. அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், இவர்கள் எங்களுக்கு தெரியும் முருகனுக்கு பிள்ளையார் வந்து அண்ணன் என்று தெரியும், உடத்துல தம்பி என்றே சொல்லுகிறார்கள். அப்படி எல்லாம் வந்த உறவு இருக்கிறது அந்த கல்பத்திலே, அப்படி வந்திருக்குது, அதுல தப்பு கிடையாது. கந்த புராணத்திலே சொல்லப்பட்ட பிள்ளையாருடைய கதை, சிவனும் பார்வதியும் ஒரு ஓவிய கண்காட்சியை பார்க்க போகின்ற பொழுது அங்கே இருந்த அந்த பெண் ஆண் யானை பெண் யானை வடிவத்த ஓவியங்களை பார்த்த பொழுது அந்த சிவன் பார்த்த ஆண் யானை உருக்கொண்டு சிவன் தன் உருக்கொண்டு பெண் யானை வடிவாக பார்வதி உருக்கொண்டு இருவரும் சேர்ந்த பொழுது வந்தவர் தான் பிள்ளையார். பிடி அதன் ஒரு உமைகோல வடிகோடு மிக்கு தன் அந்த பாடல் அப்படியே வருகின்றது. அப்ப அந்த அது கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. தேவி பாகவதில் சொல்லப்பட்ட கதையின்படி அவர் அழகிய குமாரனாக அவருடைய மேனியை பூச்சு குளிக்கும் பொழுது காவலுக்கு வைத்தார். இப்ப மேனிக்கு பூசுற மஞ்சள் மற்றும் வாசனை பொடிகள் இதுல அதான் பிள்ளையார் மஞ்சள்ல பிடிச்சு வைக்கிறது, அதிலே பிடித்து வைத்தவருக்கு அவருக்கு உயிரை கொடுத்தார், பிராணனை கொடுத்தார். அடுத்து அதனூடாக அந்த பிள்ளையார் இருக்கின்றார். பிறகு அவர் சிரச்சீதம் செய்யப்படுகின்றார் என்ற கவனம் வருகின்றது. அதே மாதிரியா சிவபுராணத்துல வந்து பிள்ளையார் யானமுகத்தோடு தான் உண்மையா தொடங்குறார். ஒவ்வொரு விதமாக இந்த பல்வேறு விதமாக நடந்திருக்கின்றது. இது இரண்டாவது. இப்ப பிள்ளை கன பிரச்சனை இருக்கு, ஏன் இப்படி வேறுபாடுகள் என்றால், பிள்ளையாடைய ஓட்டம் ஒரு முறை மட்டும் நிகழவில்லை, பல முறை நிகழ்ந்திருக்கின்றது. அது எங்களுக்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றது. நான் சொன்னேன் வந்தால், எங்களுடைய ஞான வாசிஷ்டம் என்ற ஒரு ஞான நூல் ஒன்று இருக்கின்றது. வேதாந்த புத்தகங்களிலே நிறைய வாசிப்பார்கள், ஒரு ஞானத்தின் உளவாயில் என்று சொல்லுவார்கள். அது வசிஷ்ட முனிவரால் ராமருக்கு உபதேசிக்கப்பட்டது. அதிலே புஷுண்டன் என்றொரு
உலகம்,
புஷுண்டன் என்ற வித்தியாசமான உயிர் புறவை, அது தேவலோகத்தை அந்த மகா கழக அந்த இதுல காகத்துக்கும் அன்னத்துக்கும் பிறந்த ஒரு பிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த உலகங்கள் எல்லாம் தோன்றி அழிந்து மறைந்து நிற்கின்ற அந்த காலத்திலே இந்த புஷுண்டன் அதை பார்த்து கொண்டு இருப்பாராம். அப்ப இந்த புஷுண்டனிடம் வசிட்டர் போயிருக்கிறார். புஷுண்டன் வசிட்டருக்கு சொல்றார், ராமர் 11 முறை வந்து போயிட்டார், கிருஷ்ணர் 11 முறை வந்து போயிட்டார், அதே மாதிரி இவர் பரசுராமர் 6 முறை வந்து போயிட்டார். அப்ப ராமாயணத்துல 5 ராமாயணத்துல பரசுராமர் இல்ல, 5 ராமாயணத்துல பரசுராமர் இல்ல, என்னடா அவர் 6 தரம் தானே வந்து போயிருக்கிறார் என்று போயிட்டு. தட்ச ஜக்கியம் வந்து 2 தரமோ 3 தரம் நடந்துட்டுது மாட்டது. இது திரிபுர தகனமும் இத்தனை தரம் நடந்துட்டு, நீ இப்போ என்னட்ட வந்திருக்கிறது 8th தடவை என்று சொன்னேன். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு நானும் வருவேன், நீங்களும் வருவீர்கள், இதே பிரசங்கம் நடக்கு, நீங்களும் கேட்பீர்கள் என்றார். நான் மருத்துவ மாணவனா இருந்த ஒரு வெரி பசல்ட் சொல்லியிருக்கிறார். அப்ப இது அப்படித்தான் நடந்தது. அது ஒன்று. அடுத்ததாக கேட்பார்கள் என்று கேட்டால், இந்த கடவுளுக்கு கோபம் பெறுமோ, அவர் எப்படிப்பட்டலாம், ஒரு கேள்வி இருக்கின்றதுதானே. அப்போதான் எங்களுக்கு ஹிந்து ஹையர் ஆக்கி வருகின்றது. இது ஹிந்து பென்தாலஜி அதை பற்றி சொல்லியாச்சு, ஹிந்து டைம் லைன் சொல்லியாச்சு, ஹிந்து கொஸ்மாலஜி சொல்லியாச்சு, அடுத்தது ஹிந்து அந்த இதுல அந்த எங்களுடைய ஹிந்து வந்து அந்த ஹையர் ஆக்கியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பரபிரம்மம் வந்து ஒவ்வொரு வடிவங்கள் எடுக்கொண்டிருக்கின்றது. நவந்தர பேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர் என்று சொல்றது இருக்குது. கீழ்பட்ட நிலகல்ல அவற்றை ரெப்ரசன்டேட்டிவ் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
உயர்நிலையில் இருந்து
இருந்த சிவன்கள், அப்ப அனுசதாசிவர் இருக்கின்றார், அனந்த தேவர் இருக்கின்றார், ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கின்றார், எல்லாரும் சிவன மாதிரித்தான் இருக்கிறார்கள். நீலகண்டம், நாலு கரங்கள், மான்மலை ஏந்தியவர்கள், அப்படித்தான் அந்த உருவம் இருக்கு.
இந்த விளக்கம் வந்து சாதாரண மக்களுக்கு இதுவரைக்கும் பொதுவாக சொல்லிக் கொடுக்கப்படாத அல்ல பாடசாலைகளிலே கற்றுக் கொடுக்கப்படாத
ஆகமங்களிலே இருக்கின்றன. ஆகமங்களிலே இருக்கின்றது, கோயில் சிற்பங்களிலே சித்திரங்களிலே இருக்கின்றது, அதிலெல்லாம் இருக்குது.
வணக்கம் நேர்களே, நான் சிறிது தாழ்ந்து தாமதமாக வந்துவிட்டேன். உண்மையிலேயே டாக்டருடைய அந்த விளக்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்த போது, எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த கடலுக்குள்ள நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இவ்வாறு கூடுதலாக நாங்கள் போக போக ஆழம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது போல் எனக்கு படுகிறது. இதுல உண்மையாக இந்த மாதிரியான விளக்கங்களை எங்களுடைய மக்களுக்கு கொடுப்பதற்கு டாக்டர் போன்ற பலர் இங்கு வந்தால்தான் ஓரளவுக்கு எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு ஆழ்கடல் சமுத்திரத்திலே நாங்கள் நீந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு பிரமை, எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த கடலுக்குள்ளே மூழ்கி எழுகின்ற ஒரு ஒரு அனுபவம் உண்மையிலே வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதா எங்களுக்கு என்று பலரும் சிந்திக்கலாம். இந்த கீதவாணி வானொலி மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அருமையான விளக்கத்தை கொடுப்பதற்கு ஆண்டவன் அருள் புரிகிறார் என்றுதான் நான் கொள்கிறேன். எனவே தொடர்ந்தும் டாக்டரை நாங்கள் கேள்விகளோடு இணைந்திருக்க வேண்டும், நீங்களும் கேள்விகளோடு வரலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேந்திர அவர்களே. இன்றைக்கு நாங்கள் இந்த வினா சதுர்த்தி தினத்திலேயே பிள்ளையார் பற்றிய ஒரு சிறு பிள்ளை எப்படி கேட்டால் என்ன சொல்வது,
அது சரி,
அதான் கேள்விக்கு விடை வந்து ஒரே வரலாற்றை பார்த்தால், ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் விஞ்ஞானத்திலேயும் சரி, ஒரு விஷயத்திலேயும் சரி, பூகோளத்தை படிக்கும் பொழுதும் சரி, சரித்திரத்தை படிக்கும் பொழுதும் சரி, சமயத்தை படிக்கும் பொழுதும் சரி, முதலாம் இரண்டாம் வகுப்பிலேயும் அந்த வடிவம் படிப்போம். ஐந்தாம் வகுப்பிலையும் அதே விடயம்,
அதே பாடம்
பத்தாம் வகுப்பிலையும் அதே விடயம் படிப்போம், பல்கலைக்கழகத்திலையும் அதே விடயம் படிப்போம், பட்ட பின்படிப்புக்கும் அதே விடயம் படிப்போம், பேராசிரியர் படிப்புக்கும் அதே விடயம் விடயம் உண்டென்றாலும் அதனுடைய ஆழமும் அர்த்தமும் வித்தியாசமாகிக் கொண்டு போகின்றது. அதே மாதிரிதான் பிள்ளையாரை பற்றி இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் கேட்டால் முதலாவது சொல்ல வேண்டியது என்று கேட்டால், பதில் சொல்லுபவருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்று கேட்டால், முதலாவதாக அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை, இல்லாட்டி பதில் சொல்ல போகப்படாது. எனக்கு தெரியாத பிள்ளை வளர்ந்த பிறகு உன் தகுந்த இடத்திலேயே நீயே அறிந்து கொள்ளுவா என்று சொல்வது நேர்மையான பதில்.
ஓமோ,
இன்னும் எனக்கு கேள்விகள் சில விடைகள் தெரியாவிட்டால் எனக்கு தெரியல, நீ என்ன தெரிந்தவரன் சொல்லுகிறேன் அல்லது வளர்ந்தவரம் உனக்கு தெரியும் என்று சொல்லுவது தகுந்த பதில். அதை விடுத்து நாங்கள் இது எல்லாம் பொய்க்கதை சொல்லக்கூடாது, அது முதலாவது. எங்களுடைய திருவாசகங்கள் புராணங்கள்ல ஆழமான நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
அது முக்கியம்.
அந்த நம்பிக்கை இருந்தால் பதில் சொல்லலாம். யார் பதில் சொல்லலாம் என்றால், இந்த 100% faith in the God and 100% faith in our sastras or scriptures.
அது சரி,
அது இருக்கிற யாருமே சமயம் போதிக்கலாம், இவர் அவர் என்று கிடையாது. அதாவது இந்த ஃபெய்த் இருந்தால் அவருக்கு அதை சொல்லலாம், அது உண்டு. ஃபெய்த் இல்லாவிட்டால் விளக்கம் தெரியாவிட்டால் தெரியவில்லை என்று சொல்வது நல்ல பதில். அறிந்தவர்களிடம் பிறகு கேட்டு அறிந்து கொள்ள என்று சொல்வது நல்ல பதில், அல்லது வளர்ந்த பிறகு உனக்கு தெரிய வரும் என்று சொல்வது நல்ல பதில், அல்லது வேற எங்காவது அறிந்து சொல்லுகிறேன் என்று சொல்வது நல்ல பதில். அப்ப சொன்னால் அது அந்த பிள்ளையனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து அந்த விஷயம் வித்தியாசப்படும் ஒவ்வொரு.
அப்ப
அதன்படி பிள்ளையார் என்றால் முதலா. அப்ப எங்களுடைய புராண கதைகளில் கூறப்பட்ட பிள்ளையாருடைய வரலாறு உண்மை, சத்தியமானது, சாஸ்வதமானது. இது எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களுடைய பெரிய கால கணிப்பிலே, இந்துக்களுடைய கால கணிப்பிலே எத்தனையோ கல்பங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விஷயம். இந்த நடைபெறுகின்ற விஷயங்கள் அந்த காலங்களில் ரிஷிகள் தேவர்கள் மூலமாக சொல்லப்பட்டு வாய் வழியாக வழிமொழியாக வந்து எங்களுடைய புராணங்களிலே, இதிகாசங்களிலே, தேவார திருவாசகங்களிலே பதியப்பட்டு
ஆவணப்படுத்தப்படும்,
அதுதான் உண்மை. இனி இது பல விதமாக பல முறைகள் நடந்தபடியினாலே அங்க வேறுபாடுகள் இருக்கின்றன,
அதனாலே சிலர் மயக்கம்
வருகின்றனர். அதே நேரமாக இது ரெண்டு லெவல்ல நடக்கும் உண்டு, ஹை லெவல் பரப்பிரமத்தினுடைய லெவல்ல நடக்கிறது உண்டு, மற்றது ஆன்ம வர்க்கத்துல உயர்ந்த நிலை அடைந்த ஆன்மாக்கள் அவர்களை சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த இதுல சொல்லுவார்கள் அனு சதாசிவர் என்று சொல்லுவார்கள், அல்லது ஸ்ரீகண்ட ருத்ரன் என்று சொல்லுவார்கள், அல்லது அபர சுப்பிரமணியர், அபர விநாயகர் என்று இருக்கிறது. அதனால ஆன்ம வர்க்கத்திலே இந்த விநாயகர் ஆக இருப்பவர்கள், அவர்களுடைய நிலையிலே அங்க வந்து சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும், அந்த நிலை எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் வைத்து விளங்கிக் கொண்டால் எங்களுடைய பிள்ளையாருடைய கதையை பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வேற யாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும். பிள்ளையாருடைய துணையும் இருந்தால் 100% வடிவாக சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுல இன்னொரு கேள்வி இருக்கிறது, இந்த பிள்ளையாருடைய மூல மந்திரத்தில் ஏன் விஷ்ணு என வருகின்றது? பிள்ளையாருடைய மூல மந்திரத்துல ஏன்
விஷ்ணு,
பிள்ளையாருடைய இதுல பிள்ளையாருடைய மூல மந்திரம் அல்ல அது, பிள்ளையாருடைய மூல மந்திரம் கணபதையே நமக, நாங்கள் ஓமண்டதை சேர்த்து பீஜாச்சரம் சேர்த்தால் கம்மண்டு ஓம் கம் அது வந்து அது குருமுகமாக பெற்றுக் கொள்ள வேண்டும், இப்படி பகிரங்கமாக சொல்லப்படுவதில்லை. பிள்ளையாருடைய தியான சுலோகம் தான் அவர் சொல்வது, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் யாஜேத் சர்வபிக்னோபசாந்தையே. இது பிள்ளையாருடைய தியான சுலோகம். தியான சுலோகத்திலே அந்த வடிவத்தை முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். நாங்கள் ஓவியங்கள் கடவுள் ஓவியங்கள் வரைகின்ற பொழுதும் சிற்பங்கள் செய்கின்ற பொழுதும் இந்த தியான சுலோகத்தின்படிதான் செய்ய வேண்டும். இப்ப எல்லாம் படங்கள் அப்படி வருவது கிடையாது. அப்ப தியான இந்த படங்கள் எங்க இருந்து வருகின்றன, இந்த தியான சுலோகத்திலிருந்து வர வேண்டும். இதுல சுக்லாம்பரதரம், சுக்லாமண்டா வெளிர் நிறமான, ஒளிர்ந்த வெள்மை நிறமான, பரதரம் வெள்ளாடை போர்த்தியவர், பரதரம் என்றா போர்த்திருக்கிறது. சுக்லாம் பரதரம் விஷ்ணம், விஷ்ணு என்றால் கருத்து சர்வ வியாபகர், எங்கும் வியாபித்திருப்பவர் விஷ்ணு.
ஓஹோ,
அதான் விஷ்ணு என்று சொல்றது. விஷ்ணு என்று முழுமுதற் கடவுளுக்கு பெயர் இருக்கேன் என்று கேட்டால் எங்கும் வியாபித்திருப்பதால் விண்ணிறைந்தே மண்ணிறைந்தே மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த வடிவத்தை தான், இவருடைய சர்வ வியாபகமான வடிவத்தை தான் விஷ்ணு என்று சொல்லுவோம். இதைத்தான் கடவுள் என்ற தமிழ் வார்த்தையிலே ரெண்டு சொல்லி இருக்கு, கட சக உள். கட என்றா எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும், உள் என்றா எல்லாவற்றுக்குள்ளும். இந்த எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் இருக்கின்ற கொஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட் தான் நாங்கள் இங்கே விஷ்ணு என்று சொல்லுகின்றோம். விஷ்ணு என்று சொல்லுகின்றோம். இது என்னென்னு கேட்டால், இந்த இடத்துல உடனே பிள்ளையார் என்று சொல்லி சுக்லாம் பரதரம் வெள்ளாட போர்த்தியவர், விஷ்ணு எங்கும் வியாபித்திருப்பவர், சசிவர்ணம் சந்திரனை போன்ற வர்ணமுடையவர், சதுர்புஜம் நான்கு புதங்களை உடையவர், பிரசன்ன வதனம் பிரசன்னமான வதனம் முகத்தை உடையவர், ஒளிமயமான முகத்தை உடையவர், தியாஜித் சர்வ விக்னோபசாந்தை அவரை தியானம் செய்கின்றேன் எல்லா விக்னங்களும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாஜேத் சர்வ விக்னோபசாந்தயே. இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயும் சொல்லிடும். வைஷ்ணவர்கள் பிள்ளையாரை கும்பிடுவது கிடையாது, வைஷ்ணவர்கள் பிள்ளையாரை கும்பிடுவது கிடையாது, ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது இதை சொல்லுவார்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணு வெள்ளாடை போர்த்தியவர், விஷ்ணு எங்கும் வியாபித்திருப்பவர், சசிவர்ணம் மஞ்சள் நிறமானவர், சதுர்புஜம் நான்கு முகங்களை உடையவர், பிரசன்ன வதனம் ஒளிமயமான வதனத்தோடையவர். இந்த வர்ணனை இருக்கின்றதாலே இந்த வர்ணனை விஷ்ணுவுக்கும்
பொருந்தும், எல்லா கடவுளும் பொருந்தும்.
அவர்கள் வடிக்கிறபொழுது அப்படி சொல்லுவார்கள். அதான் இந்த அழகு. இது பிள்ளையாருக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். பொதுவாக பிள்ளையாருக்கு என்று சொல்லப்படுகிற தியான ஸ்லோகம், ஆனால் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இதை சொல்லுகின்றபோது அவர் பிள்ளையாருக்காக சொல்லுவதில்லை, அவர்கள் விஷ்ணுவுக்காக சொல்லுகிறார்கள். அந்த விஷ்ணு என்பது எங்கும் வியாபித்திருக்கின்ற கொஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட் தான் விஷ்ணு என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது, ஏன் கடவுள் உருவங்களுக்கு பல கைகள் விவரிக்கப்படுகின்றன? எங்களுக்கு தெரியும் மனுஷனுக்கு ரெண்டு கை. இப்ப ஒரு சொன்னார், எங்களுக்கு ராமர் கிருஷ்ணர் உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு, ரெண்டு கை ரெண்டு காலோட நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கூட பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். இது என்னப்பா, உங்களோட கடவுளுக்கு நாலு கை, பத்து கை, எட்டு கை, இப்படி எல்லாம் இருக்குது. சம்திங் அன்பிலீவபிள், அன்நேச்சுரலா இருக்குது, அல்ல சூப்பர் நேச்சுரலா இருக்குது என்று சொல்லி. என்ன பதியம் என்றால், உண்மையாகவே அப்படி இருக்குதா இல்ல உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி வருகின்றது. சில பேர் இது உருவகம் என்று சொல்லுவார்கள், அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் ஒவ்வொன்றுக்கும். ஆனால் என்று கேட்டால், சமீப காலத்திலே இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்டவியல் விஞ்ஞானி ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், அவர் தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ஸ் என்ற புஸ்தகத்தில் எழுதினவர், இந்த அண்டவியலை பற்றி ஆராய்ந்து நிறைய வெளிப்படுத்தியவர். இந்த உலகம் தோன்றிய விதத்தை பற்றியே அவருடைய பிக் பேங் தியரி இருக்கிறது. அந்த ஸ்டீவன் ஹாக்கின் இன்றைக்கும் பிரிட்டன்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி, அவர் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலாக சர்வகலாசாலையிலே இவருடைய ஐசக் நியூட்டனுடைய சீட்ல இருந்தவர், அதே இதுல பேராசிரியராக இருந்தவர். அவர் இந்த அண்டவியலை பற்றி விவரிக்கின்ற விவரணம் ஒன்று ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் டிஸ்கவரி சேனல்ல, யூகேண்ட டிஸ்கவரி சேனல்ல வந்தது. அப்ப ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் யூனிவர்ஸ், அதாவது ஸ்டீவன் ஹாக்கினுடைய அண்டவியல் என்றதான் அதுல. அங்க பார்த்து அவர் சொல்றாரு, அழகாக சொல்லுகிறார், அங்க வந்து வேறு உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன, வேறு
உயிர்கள்
உயிர்கள் இருப்பதற்காக. ஆனா அங்க இருக்கிற உயிர்கள் இங்க இருக்கிற மாதிரி தண்ணியைத்தான் குடிச்சு கொண்டிருக்கணும் இல்ல, அதுகள் லிக்விட் நைட்ரஜனையும் குடிச்சு கொண்டிருக்கலாம், ஆக்சிஜனை தான் சுவாசிக்கணும் இல்ல, வேற ஏதாவது சுவாசிச்சு கொண்டிருக்கலாம். அங்க சில வழி ஏற்கனவே தங்கள் அண்ட தொகுதியை நாசம் பண்ணி போட்டு விண்வெளியில சிஞ்சரிச்சு கொண்டிருக்கிற உயிர்களும் இருக்கும் சிலவுகள். மூன்றாவது கையந்து தலையை சொறியும் பின்னிக்கிருந்து வந்து, இப்படியும் அங்கே இருக்கலாம், இப்படியும் அங்கே இருக்கலாம். அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு காலில் நடக்கிறதா இருக்கலாம், மூன்று கை இருக்கலாம், பத்து கை இருக்கலாம். இதெல்லாம் பெர்ஃபெக்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஸ் பர் த சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். அவை ஏன் கடவுள் உருவங்களுக்கு பலகைகள் விவரிக்கப்படுகின்றன, எங்களுடைய கடவுள் இந்த பூமியில மட்டும்தான் இருக்கிறார் இல்ல, எல்லா அண்ட சராசரங்களுக்கு நிறைந்திருக்கின்ற கடவுள், எத்தனையோ அண்ட தொகைகளுடைய அவருடைய தோற்றங்கள் பலவிதமாக வெளிப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு வளர்ந்துள்ளன, அந்த வடிவங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வடிவங்களிலே இவர் தோற்றம் கொடுத்துள்ளார், காட்சி அளித்துள்ளார். ஞானிகள் அவற்றை விவரித்திருக்கின்றார்கள். தியான சுகங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுது. இப்படி புள்ளப்பட்ட விவரத்தை தான் நாங்கள் இங்க சொல்லுவோம். அடுத்தது அவரே சொன்ன விடயங்கள், ஆகமங்கள் எல்லாம், தியான சுகங்கள் ஆகமங்கள் எல்லாம் இறைவனை தந்தது. அவரே அந்த விவரங்களை தந்திருக்கின்றார். அதனால இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வி ஹேவ். இதுல மற்றவர்கள் வந்து இடையில புகுத்திகள் இதுல கிடையாது. அதை சொல்வார்கள், இந்த வேதவோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். வேதவோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், பேதம் அது என்பர் பெரியோர்க்கு அபேதமே. திருவந்தவர் அப்ப இந்த வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இறைவனிடம் இருந்தே வந்தன. அந்த ஆகமங்களிலே இந்த வடிவங்களை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. We have the first hand information from the God himself. மற்றது இது பெர்ஃபெக்ட் பாசிபிலிட்டி as per the current cosmology and science and scientist view. அப்படி பார்க்கக்குள்ள இறைவனுக்கே பத்து கை இருக்கணும் இல்லை. இந்த பூமியை மட்டும் மையமா வச்சு பார்க்கக்குள்ள கொஞ்ச காலம் முந்தி வரைக்கும் பல சமயங்களும் இந்த பூமி தான் உலகத்தின் மையம், மற்ற சூரியசந்திரர்களை சுற்றி கொண்டிருக்கன்னு வச்சுக்கொண்டிருந்தது. இந்த சமயம் அப்படி சொல்லவில்லை. அண்டவியல் கொள்கையில அந்த இத்தனையோ கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகள்ல ஒரு அண்ட தொகுதியின் ஒரு சிறு துகள் தான் இந்த பூமி. அப்படித்தான் எங்களுடைய சொல்லுகின்றது. அங்கன்மா ஞானத்தண்டம் ஆயிரம் கோடி தண்ணில் என்று சொல்லி சொல்லி அப்போ பொறுவிக்குத்தானோர் ஆயிரம் கோடி அண்டம். இந்த புவி இருக்கு மையமா வச்சு ஆயிரம் கோடி அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. இங்கு நீ பெற்ற அண்டம் ஆயிரத்தெட்டினுள்ளுள் நீ பெற்ற 1008 அண்டங்கள் சூரபத்மாவுக்கு சொல்லப்படுகிறது. துங்கமா அண்டம் ஒன்று நீ இயற்கையை சொல்லலிட்டேன். ஒரு அண்ட தொகுதியின் நேச்சரை சொல்றேன் என்று சொல்லி போட்டு அண்ட கோஷப்படலாம் என்று கந்த புராணத்தில் இருக்குது. அதுல இந்த அண்ட தொகுதியை பற்றி விரிவாக சொல்லப்படுகின்றது. எவ்வளவு விஸ்தீரணம், எவ்வளவு உலகங்கள் இருக்கின்றன, எத்தனை கோடிக்கணக்கான தொகுதிகள் இருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் இருக்கிற அண்ட தொகுதிக்கு பேர் தான் பூலோகம். இதான் இந்த மில்கி வே என்று சொல்லப்படுகின்ற இந்த கேலக்சி, ஆகாய கங்கை என்று சொல்ல மில்கி வே கேலக்சியை தான் பூலோகம் என்று சொல்லுகின்றோம். இதிலேயே 2000 தொடக்க 4000 மில்லியன் சூரியர்கள் இருக்கின்றார்கள், புதிய குடும்பங்கள்
இருக்கின்றன.
அதுல மட்டும் அதில் இருக்கிற ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள், இப்ப கிரகங்கள் குறைஞ்சிட்டம்னு ஒன்று 8 கிரகங்கள்ல ஒன்றுதான் இந்த பூமி.
பூமி
அப்படித்தான் எங்களுடைய விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுது, மெஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லுது. அப்ப மிச்ச இடங்கள்ல இருக்கிற தோட்டங்களை பற்றி வேற ஒரு சமயத்திலேயும் இல்லை. எங்கட சமயத்திலே மட்டும்தான் எங்கும் நிறைந்திருக்கின்ற மற்ற அண்ட தொகுதிகளில் இருக்கிற அந்த விவரங்கள் எல்லாம் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
உண்மையிலே அது ஒரு வீக்கத்தக்க அபூர்வமான ஒரு தகவல். நீங்கள் அதையெல்லாம் தேடி எங்களுக்காக தந்ததற்கு மிக்க நன்றி.